ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம், முதல் சூத்திரம் நேர்முக பயிற்சி. வணக்கம். ஓம் சிவாய நம.
கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
திருச்சிற்றம்பலம். நாயேன் பல நாளும் நினைப்பின்றே மனத்துன்னை பெயாய் தெரிந்து ஏத்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பெயார் பெண்ணை செல்வாள் பெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளா அம்மை மங்களாம்பிகை சமேத திருவாபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி நமசிவாய குருமூர்த்திகள் வற்றாத கருணை திருநோக்கு உடையவர் அப்பெருமானின் திருவடிகளை முக்கரங்களால் வழிபடுகின்றேன். அருளாட்சி செய்து வரும் திருவாரூரிலிருந்து அருளாட்சி செய்து வரும் 24வது குரு மகாசன்னிதானம் அவர்களின் திருக்கார்களை வணங்கி இங்கு சுவாமிகளின் பிரதிநிதியாக இங்கு எழுந்தருளி இருந்து நம்மையெல்லாம் உயிரை நம் உயிரை எல்லாம் ஈரேற செய்யும் நமது தம்பிரான் சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை தொழுது போற்றி இந்த எளியான பூசையை இனிமையாக நடத்துவதற்கு முன்வந்த அருளாளர்களை எல்லாம் பணிந்து போற்றி இங்கு பயிற்சி பெற வந்திருக்கும் அன்பர்கள் அனைவர்களையும் வணங்கி சிவஞான போத முதல் நூற்பாவின் சிந்தனையை தொடர்கின்றேன். நமது தமிழான் சுவாமிகள் சாத்திரமும் சோத்திரமும் தமிழ் கண்களென போற்றி பார்த்ததாக வருவார்கள். எனவே மெய்கண்டா சிவஞான போதம் அருளிய இந்த சிறு பூமியில் சிவஞான போத விளக்கம் நடைபெறுவது என்பது நாம் செய்த பெரும் புண்ணியம்தான். அந்த புண்ணியத்தின் பயனை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சந்தேகமே இடமில்லை. ஆக அத்தகு மெய்கண்ட பெருமானை பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக கண்ட இருதய கமல முகங்களெல்லாம் கண்டிறப்ப காசினி மேல் வந்த அழுத்ததிலோ மலர் பொழில் பெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்த்தாள் சிறத்தேவாழம் பொற்பாதம் என்று போற்றி செய்வோம் என்று போற்றி கூரையை தொடங்குகிறது. நேற்றைய தினம் நீங்கள் பாயிரம் சிறப்பு பாயிரம் மங்கள வாழ்த்து அவையடக்கலாம் அவையடக்கம் எல்லாவற்றை சிந்தனை செய்திருப்பீர்கள். இன்று நாம் முதலாம் சூத்திரம் எந்த அளவு சிந்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வோம். எல்லோருமே நூல் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முதல்ல சூத்திரத்துக்குள்ள போகணும்னு முதல்ல ஒரு சின்ன அட்டவணையா போட்டுருங்க. பொருள் பொருளின் பகுதிகள், அதாவது அவயவ பகுப்பு, சுட்டப்படும் முறை, மூலப்பொருள், குறிப்பாக உணர்த்துவது ஆகியோம். பொருள் அந்த பொருளின் பகுதிகள், அதாவது அவயவ பகுப்பு, அப்புறம் சுட்டப்படும் முறை, அந்த பொருளின் மூலமாக இருப்பது எந்த பொருள், குறிப்பாக உணர்த்துவது என்ன, அதை ஆக்கியோ யார், இப்ப பொருள் ஆடை என்று எடுத்துக்கொள்வோம். பொருள் ஆடை, அதனுடைய பகுதிகள் என்ன, அது பிரிச்சுட்டோம்னா எப்படி வந்துடுவோம், நூலாய் அல்லது பல் நூல் அல்லது பல். அது எப்படி சுற்றுறோம், அது ஒரு துண்டா இருந்தா துண்டுன்னு சொல்லுவோம், சேலையா இருந்தா சேலைன்னு சொல்லுவோம், இல்ல வேட்டி. மட்டும்தானா நிலம் நீர் பஞ்சபூதங்கள் மட்டும்தானா, அவ்வளவு இல்ல, அதை எப்படி பிரிக்கலாம், இத நம்ம நூலுன்னு சொல்லிட்டோம். நூல் பிரிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், நூல் நூலா ஆயிரும். அதுபடி உலகத்தை பிரிக்கணும், அக்ரிணை பொருள் உயர்நிலை பொருள், உயர்நிலை பொருள் அக்ரிணை பொருள், உயர்தினை அக்ரிணை. அது சுத்தப்பட முறை அவள் அது இதெல்லாம் உடல்கள் தான். அவன் அவள் அது என்பது எனது உயிர்கள் அல்ல, எனது அவனது உடல் அவளது உடல் என்பதாகத்தான் பொருள். அவன் அவள் அது என்று சொன்னாலும் அது என்னதுதான், அவனது உடல் அவளது உடல் அந்த அதனுடைய உடல். அதனால அது வந்து என்னதான் சடப்பு. அதை மரண ஞாபகம் மூலப்பொருள் நமக்கு என்னன்னு தெரியாது. மாயை ஆக்கியோன் பதி மாயை என்றால் என்னன்னா எல்லா பொருட்களும் இருக்கு. மாயை என்பது எல்லா பொருட்களும் எங்கு ஒழுங்குமோ அதனால காரணத்தில் எல்லா பொருட்களும் ஒழுங்கும். உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒடுக்கப்படும் காலத்தில் என்ன நடக்கும், அதனது காரணத்துல போய் ஒழுங்கும். அப்படி அங்க அதன் காரணத்தில் ஒழுங்கும் பொழுது அந்த காரணத்துக்குரிய ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்து ஒழுங்கும் பொழுது காரணத்துக்குரிய ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்து மிக நுட்பமான ஒரு பொருள் உண்டு, அதுதான் மாய. மாயில என்ன இருக்கும், எல்லா பொருட்களுக்குரிய காரணத்துக்குரிய ஆற்றல்கள் இருக்கும், அவ்வளவுதான். மாயை என்பது ஒரு நுட்பமான பொருள். அந்த நுட்பமான பொருள் எப்படி இருக்கும், எல்லா பொருட்களின் ஆற்றல்களும் அங்கு ஒடுங்கி இருக்கும். அந்த பொருள் நுட்பமான பொருள்தான் எனது மாயை. உலகத்தோட எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒழுங்குவது இல்லை, மாயை. அப்படி உலகமும் தோற்றுவிக்கப்படும் பொழுது மாயைதான் தோற்றுவிக்கப்படும். இன்னும் ஒரு அதுல இன்னும் ஒரு என்ன பிரிவு ஆறுக்கா ஏழாவது பொருளின் தன்மை. ஏழாவது பொருளின் தன்மை. பொருளின் தன்மை ஆடைங்க எடுத்துட்டோம்னா என்ன தன்மை இருக்கிறதுக்கு, ஒத்தனால செய்யப்படுகிறது, அப்புறம் அத அனுபவிக்கிறோம், அப்புறம் என்ன இருந்து கிழிஞ்சிருது, அத போட்டோம். அப்ப தன்மை வந்து என்னன்னா தோன்றுது இருக்கு அப்புறம் அழிந்து விடுகிறது. தோற்றம் இருப்பு அழிவு எந்த தன்மைகளுக்கு உட்பட்டது, பொருளின் தன்மை போட்டு அதுல தோற்றம் இருப்பு அழிவு இந்த பொருட்களை தான் அவையும் பலமாகவும் தரமாகவும் உள்ளனவோ அவையெல்லாம் தோன்றி நின்று அடைந்தன. தோன்றி நின்று அடைந்தன. எதை மட்டும் விட்டுருக்கோம், இதுல எந்த பகுதியை மட்டும் விட்டுருக்கோம். இந்த ஏழு எழுதல எதெல்லாம் விட்டுட்டோம்? எந்த பொருள்கள் எல்லாம் அவயவ பகுப்பும் சுட்டப்படும் தன்மையும் கடமாயும் பலவாயும் உள்ளனவோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியும் தன்மை உடையன. அது நம்ம தெரிஞ்ச விஷயம், நம்ம கண்கூடாக காண்கிறோம் அனுபவிக்கிறோம். இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியுது, இந்த ஆடையை நெய்வதற்கு ஒருவர் வேண்டும், அது நமக்கு தெரியும். அதனால இதே மாதிரி உள்ள பொருள் தான் என்னது உலகம். அதுவும் எப்படி இருக்கு? அவயவ பகுப்பு உடையதாக இருக்கிறது, சுத்தப்படுகிறது, பலவாகவும் தடமாகவும் உள்ளன. அப்படியானால் அதுவும் உலகமும் என்னது தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது. தோன்றி நின்று அழியும் தன்மையை உடையது எது? உலகம். அப்ப அதுக்கு காரணம் என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்? தோன்றி நின்று அழியக்கூடிய பொருட்களுக்கு காரணங்கள் எப்படிலாம் எடுத்துக்கிறோம்? காரணங்கள் அவயவ பகுப்பு, சுத்தப்படும் தன்மை, பலவாகவும் கடமாகவும் இருந்தது. இந்த மூன்று காரணங்களையும் கொண்டு என்ன சொல்லிடுறோம்? அதனுடைய ஆடையினுடைய தன்மையையும் கொண்டு என்ன சொல்லிடுறோம்? அது தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது. இப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் எப்படி இருக்கு? அவயவ பொறுப்பு உடையதாக இருக்கிறது, சுட்டப்படுகிறது, பலவாயும் கடமாயும் உள்ளன. எனவே அதுவும் தோன்றி நின்று அழியும். கண்கூடா பார்க்கிற பொருளை பற்றி இந்த மூணு விஷயமும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா என்னதான் இருப்பாது? தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது. உலகத்துல இந்த மூணு தன்மைகள் இருக்கு. அப்படியானால் அதுவும் தோன்றி நின்று அழியும். இது புரியுதா? முதல் சூத்திரம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கும். இப்ப எப்படி கொண்டு வரணும்னா, எவையெல்லாம் தோன்றி நின்று அழியுமோ அவையெல்லாம் ஒருவனால் ஆக்கப்படும், அவையெல்லாம் ஒருவனால் தோற்றுவிக்கப்படும். இப்ப எப்படி கொண்டு வரணும்? எந்த பொருட்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும் தன்மை உடையவைகளோ அவைகளை எல்லாம் ஆக்குவதற்கு ஒருவர் வேண்டும், அவைகளை எல்லாம் ஒருவர் தோற்றுவிக்க வேண்டும். முதல்ல இந்த பொருளை பற்றி 2, 3, 5 இதை வச்சு என்ன முடிவு எடுக்கணும்? ஏழாவது சொல்லப்பட்ட பொருள் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஆக்கியவன் ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற முடிவை கொண்டு வருது. நீங்க எழுதும் போது வேணா ஆக்கியவன வேணா கடைசியில வேணாலும் எழுதுகிறேன். அப்ப இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? எந்த பின்னாடி அடுத்த முதல் 5 நாட்கள் இதைத்தான் பார்க்க போறோம். அதனால எந்த பொருட்கள் எல்லாம் அவயவ பகுப்போ சுட்டி அறியப்படும் தன்மையும் பலவாகவும் தரமாகவும் உள்ளனவோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியும். எந்த பொருட்கள் எல்லாம் தோன்றி நின்று அழிகிறதோ அந்த பொருட்களை எல்லாம் ஆக்குவதற்கு செய்வதற்கு ஒருவர் வேண்டும். அப்படியானால் இந்த ஆடையை ஆக்குபவன் எவனோ, நெசவாளி என்று சொல்ற மாதிரி இந்த உலகை ஆகிறான என்ன ஒரு பெயர் சொல்றோம்? வலி என்று அழைக்கும். முதல் சூத்திரத்தினுடைய முதல் 2 வரிகளுக்கு இதெல்லாம் போறோம். அவனை வலி என்று அழைக்கிறோம். தோஷம் என்பது என்ன? ஒரு பொருள் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா என்ன பொருள், என்ன அர்த்தம்? புலப்படாத நிலையிலிருந்து புலனாகும் நிலைக்கு வருவதுதான் தோன்றுதல். புலப்படாத ஒரு பொருள் புலப்படாத நிலையிலிருந்து புலனாகும் நிலைக்கு வருதலே தோற்றமாகும். புலப்படாத நிலையிலிருந்து புலனாகும் நிலைக்கு வருவதே தோற்றமாகும். கண்டுக்குட்டி இருக்கு, முயல் குட்டி இருக்கு, ரெண்டுக்கும் பிறக்கும் போது எப்படி இருக்கும்? கொம்பு இருக்குமா? கண்டுபிடிக்க இருக்குமா? முயல் குட்டி கண்டுபிடி ரெண்டையும் பார்த்தது இல்லையா, பார்த்துக்கோங்கள. ரெண்டுக்கும் பிறந்த உடனே எப்படி இருக்கும்? ரெண்டுக்குமே என்ன இருக்காது? கொம்பு இருக்காது. கொஞ்ச காலம் ஆகுது கண்டுபிடியை பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஒரு வருஷம் கழித்து கண்டுபிடி வந்து பார்த்தோம்னா என்ன என்ன எப்படி இருக்கும்? கொம்பு இருக்கும். அதே முயல் குட்டியை பார்த்தோம்னா அதுக்கு இருக்குமா? இருக்காது. ரெண்டுக்குமே முதல்ல இல்லை, ஆனா இந்த கண்டுபிடிக்கு மட்டும் கொம்பு வந்துருது, முயல் குட்டிக்கு கொம்பு வரதில்லை. காரணம் இல்லை, எது புலனாகாத நிலையில இருக்கோ அதுதான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றாது. முயல் குட்டிக்கு கொம்பு என்பது இல்லை, அதனால அது ஒரு காலம் தோன்றார். இல்லாத பொருள் ஒரு காலம் தோன்றார். அதான் புலனாகாத நிலை என்பது, இந்த கண்ணுக்குட்டிக்கு முதல்ல கொம்பு இல்லாத மேல அந்த கொம்பு என்ன வரல, புலம் ஆகவே அப்புறம்தான் அது என்ன ஆகுது, புலனாகக்கூடிய நிலையை இல்லாத பொருள் ஒரு காலமும் தோன்ற. அப்ப இந்த கண்டு குட்டியின் கொம்பு முதல்ல காரண நிலையில இருந்துச்சு, இப்ப என்ன நிலைக்கு வந்துச்சு, காரிய நிலைக்கு வருகிறது. அது பேர் தான் என்னது, தோற்றம். அப்புறம் இருக்கு, அப்புறம் என்ன பண்றது, அழிவு என்பது எதிலிருந்து தோல்வியதோ அதில் சென்று ஒழுங்கும். எங்கே தோல்வியதோ அங்கே போய் ஒழுங்குவதுதான் என்னது, அழிவு. அவர் அவள் அது என்னும் அவள் அவன் அவள் அது என்ன பொருள் பார்த்தோம், என்ன படம் பார்த்தோம், அவனது உடல் அவளது உடல் அதுவின் உடல் எனும் என்று சொல்லப்படுகின்ற அவை என்றால் தொகுதி, அவை என்றால் தொகுதி எனும் என்றால் என்று சொல்லப்படுகின்ற தொகுதி எனும் அவை மூவினமையின் மூவினமையின் என்று சொன்னா என்ன பொருள்னா, மூவினைமை எது, தோன்றி நின்று அழுதல். வினமையின்னு சொன்னதுனால தோன்றி நின்று அழுதலாகிய தன்மை மூவினைப்படும் சொல்லலாம், மூவினமையின்னு சொல்றார். அதனால தோன்றி நின்று அழுதலாகும் தன்மை, தன்மை உடையனவாகி அடுத்தாப்ல அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய சிறியே. ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட சிறியே, சிறியே என்றால் உள்பொருளே, சிறியே என்பது உள்பொருளே. பொதுவா சிறியனா என்னன்னா பாக்கல்ல. சிதி என்பது பொருள் கொண்டது காக்கல். சிதி என்பதற்கு என்ன பொருள்? காக்கல். இந்த சூத்திரத்துல அது காக்கப்படும் பொருளுக்கு ஆகிறது. சிதி என்பது காத்தலை குறிக்கும், பொதுவாக காத்தலை குறிக்கும். சிதி என்பது பொதுவாக காத்தலை குறிக்கும். இங்கு காக்கப்படும் பொருளுக்கு ஆகிறது. இங்கு காக்கப்படும் பொருளுக்கு ஆகி வந்தது. இதுவரை பொருள் நமக்கு சரியா வந்துடுவாங்க. ஏன்னா சூத்திரம் என்பது மிக குறைந்த சொற்களால நிறைய பொருளை தருவதுதான் சூத்திரம். அதனால அவன், அவள், அது என்னும் அவை, அவைனா இந்த தொகுதி, இந்த தொகுதியாகிய உலகம், என்றால் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட, தோற்றிய என்று சொல்லாமல் என்ன சொல்றார், தோற்றிய பிறவின வாய்ப்பாட்டால் சொல்றார். தோற்றிய சொல்லிட்டா அது பாட்டுல தோன்றுதுனா என்ன சொல்றார், தோற்றிய பிறவினை வாய்ப்பாடு, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பொருள். ஒன்றை வரைக்கும் என்ன பொருள், அவன், அவள், அது என்று அவையவ பகுப்போ சுத்தப்படும் தன்மையும் பலமாகவும் தரமாகவும் உள்ள உலகம், தோற்றம், இருப்பு, அழிவு என்ற மூன்று விதிகளை அடையக்கூடிய தன்மையை உடையதாகும். அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள் பொருளா, அதான் அந்த ஒன்றரை வரைக்கும் பொருள். அப்படி இணைத்து சொல்ல இதுல நமது மெய்கண்டா சூத்திரத்தை செய்தது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு பொழிப்புரையும் தருகிறார், ஒரு உரையும் செய்கிறார். அந்த உரைக்கு பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து உரை தருகிறார். அந்த வைகண்டா தரக்கூடிய அந்த உரைக்கு பெயர் கண்ணழித்து உரை, வாசிக பொழிப்புரை. வாசிக பொழிப்புரை, வாசிக பொழிப்புரை, அது கொஞ்சம் பகுதி பகுதியாக பிரித்து பொழுது கண்ணடைத்து உரைக்கப்படும் உரை. அதனால என்ன பண்றார், ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து நமக்கு பொருள் தருகிறார். இந்த பகுதி பகுதியாக பிரிக்கிறதுக்கு பெயர் பெயர் அதிகரணம். பகுதி பகுதியாக பிரித்து பொருள் சொல்கிறார். அந்த பகுதி பகுதியாக பிரித்து பதில் சொல்வது எங்க வைக்கிறார், அதிகரணம் என்ற அமைப்பில் வைக்கிறார்.